கணவனுடைய வீட்டுக்கு வேலை செய்யறது மனைவியினுடைய கடமைன்னு தெரியுது. புரியுதா இல்லையா? என்ன அதே போல நம்ம ஏற்கனவே ஒரு சின்ன கிளிப்பு ஒன்று பேசி உங்களுக்கு வந்திருக்கு நினைக்கிறேன். மாமியாருக்கு பணிவிட செய்யறது கடமையா இல்லையான்னு சொல்லிட்டேன்னா அதையும் பார்த்து வச்சுக்கொள்ளுங்க. ஒரே யாரு பத்வா கொடுத்தாலும் தெரியலப்பா, மனைவி மாமியாருக்கு வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. என்னடா யாரா அந்த மாதிரி பத்வா கொடுத்தா? எங்கேயாச்சும் ஹதீஸ் கிதாபில் இருக்கா, குரான்ல இருக்கா, நம்மளும் தேடி பார்க்கணும் இல்லவே. அப்ப ஜாபீர் ரலியல்லாஹு யாரை போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க? ஒரு தன்னை விட வயசு மூத்த குடும்ப அனுபவம் உள்ள ஒரு பெண்ணை போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க? அவள் என்னுடைய சகோதரிகளை சீர் செய்வாள், பராமரிப்பாள், யுஸ்லிஹுன்னுங்கிறாங்க, சரிங்களா, கவனித்துக் கொள்வாள்னு சொல்லிட்டு. அப்ப இந்த ஒரு அடிப்படையில தான் நம்ம வந்து மணமகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதே போல மணமகளை தேர்ந்தெடுக்கிறதுல தனக்கு அந்த பெண் அழகானவளாக தான் பார்க்கும் பொழுது அழகா கவர்ச்சியா இருக்கிறாங்களா? ஏன்னா கல்யாணத்துடைய நோக்கமே என்ன, மனசுக்கு வந்து ஒரு சந்தோஷம் வரணும், தன்னுடைய பார்வையை தாழ்த்தணும், அதே போல தன்னுடைய ஆசையை வந்து தூண்டக்கூடியதாக இருக்கணும், அவளை பார்க்கும்போது ஈர்ப்பு வரணும், அன்பு வரணும். சோ அது எப்பதான் முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ தான் கல்யாணம் பண்ணக்கூடிய பெண்ணிடத்துல வந்து அந்த ஒரு அழகு, தான் எதிர்பார்க்கக்கூடிய அழகு இருந்தாதான். இப்ப இதைதான் நம்ம வந்து பொதுவா சொல்லிட்டோம். இது வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது, சரிங்களா இல்லையா? அப்ப அதனால இது வந்து அந்த மணமகனுடைய விருப்பத்தை பொறுத்தது. அவருக்கு அழகா இருக்குன்னு சொன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, சரிங்களா? இப்ப நம்ம சொன்ன விஷயங்கள் என்னென்ன பாருங்க. அல்லாஹும்ம ஸல்லி அலா நபீனா முஹம்மத். என்ன சொன்னோம்? மார்க்க பற்று சொன்னோம், குழந்தை பாக்கியம், அதே போல கன்னி பெண்ணா இருக்கிறது, அதே போல அழகா இருக்கு. இந்த நாலுமே யாருக்கு பொருந்தது? பெண்களுக்கும் பொருந்தும், அவர்கள் மணமகனை தேர்ந்தெடுக்கும் போது, சரிங்களா? இப்ப தன்னை ரெண்டு பேரும் மன பேசி வர்றாங்க. ஒருத்தர் வந்து ஏற்கனவே திருமணமானவரும் பெண் கேட்டு வராரு, இன்னொருத்தர் திருமணம் ஆகாதவரும் பெண் கேட்டு வராரு. யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம்? திருமணம் ஆகாதவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். ஆனால் திருமணமானவர் பெண் கேட்டு வரும் பொழுது அவரிடத்துல அதற்குரிய தகுதி இருக்குமே, ஆனால் அதற்குரிய தகுதி, திருமணம் ஆகாதவர்கிட்ட நம்ம திருமணம் முடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மையை விட திருமணம் ஆனவரை கல்யாணம் பண்றதுல நமக்கு நன்மை இருக்குமே, ஆனால் அப்ப அவரை தேர்ந்தெடுக்கிறதுல தப்பு கிடையாது, மாறாக சிறப்பாக இருக்கும். எப்படி? உதாரணமா ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க ஏற்கனவே அநேகமாக இரு திருமணங்களோட வாழக்கூடியவங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரிய வருது, என்ன தெரிய வருது? ஜைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு அவங்களுடைய குடும்பத்தார் மாப்பிள்ள தேடுறாங்கன்னு சொல்லிட்டு. யாருக்கு? ஜைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு மாப்பிள்ள தேடுறாங்க என்ற செய்தி யாருக்கு வருது? ஜைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா யாருடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க? ரசூல்லா ரெண்டு பேருமே போய் மூணாவது அல்லது நாலாவது தலைமுறையில குரேஷி வம்சத்தில் போய் சேரக்கூடியவங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? ஜைனபுக்கு சொல்றாங்க, ஜைனபுடைய சகோதரருக்கு சொல்றாங்க, ஜைனபுக்கு குர்ஆனையும் ஹதீஸையும் போதிக்கக்கூடிய ஒரு கணவனை நான் தேர்ந்தெடுக்கட்டுமான்னு சொல்லிட்டு. குர்ஆனையும் ஹதீஸையும் கற்றுத்தரக்கூடிய, இப்ப தன்னுடைய குடும்பத்து பெண்ணுங்கிறதுனால எந்த அளவு அக்கறைப்படுறாங்க பாருங்க. அவளுக்கு வந்து வாலிபமான கணவரை விட அவளுக்கு இப்ப தேவை இந்த வாலிப வயசுல ஒரு குறைஷி பெண்ணுக்கு மார்க்க இல், அவளிடத்துல மார்க்க இல்மும் ஞானமும் வந்து விடுமே, ஆனால் அந்த மார்க்க இல்மும் ஞானத்தினால சமுதாயமே பயன்பெறும். ஏன்னா ஒரு நல்ல குடும்பத்தில் உள்ள பெண்ணிடத்துல இல்மு வரும்போது அது சாதாரண குடும்பத்தில் உள்ள ஒரு பெண்ணிடத்துல இல்மு வர்றதை விட அதிக நன்மையை பயக்கும். ஏன்னா இவங்க சொன்னா கேட்பாங்க, இவங்களால இன்னும் அதிகமா வீரியமா மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ண முடியும். சோ இப்படி சொன்ன உடனே ஆரம்பத்தில் ஜைனப் என்ன விளங்கிக்கிறாங்க, குர்ஆனையும் சுன்னாவையும் போதிக்கக்கூடிய ஒரு கணவரை தேர்ந்தெடுக்கட்டுமான்னு கேட்ட உடனேயே அப்ப யாரதான் டக்குன்னு அவங்களுக்கு மனசுல வரும், பொதுவா ரசூல்லா தான் வரும், சரின்னு சொல்லிடுறாங்க. அப்புறமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளோஸா பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும் போது ஜெயிதுக்கு சொல்றாங்க. அப்ப அவங்களுக்கு ஷாக் ஆகும், அப்பதான் அவங்க யோசிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. அப்ப ஆயத்து இறங்கிடுது, அப்ப கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இப்ப இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கும், ஆனால் ஒரு பெண்ணுக்கு வந்து மார்க்கு கல்வியில ஈடுபாடு இருக்குது, இபாதத்தில் ஈடுபாடு இருக்குது, மார்க்கு கல்வியை படிக்கணும்னு அதிகமான ஆசை இருக்குது, இன்னும் மார்க்கத்துக்காக வேண்டி தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு ஆசை இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலையில இப்ப வந்து ரெண்டு பேர் பெண் கேட்டு வர்றாங்க. ஒருத்தர் பெண் எதிர்பார்க்கக்கூடிய இந்த குவாலிட்டியும் இருக்குது, ஆனா அவர்கிட்ட வந்து ஏற்கனவே அவர் திருமண மாணவராக இருக்கிறாரு, அல்லது திருமணமாகி மனைவி இல்லாதவரா இருக்கிறாரு, அல்லது திருமணமானவரா இருக்கிறாரு. இன்னொருத்தர் வராரு, அவர்கிட்ட பெண் எதிர்பார்க்கக்கூடிய இந்த குவாலிட்டிகள் எதுவும் இல்லை, ஆனா கணவரா இருப்பார். பொருளாதாரம் இருக்குது, பெண் எதிர்பார்க்கக்கூடிய அழகு இருக்குது, வசதி இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா இதற்கெல்லாம் மேல எது, ஏன்னா ஆசைகள் என்பதும் எதிர்பார்ப்புகள் என்பதும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காதுமா? ஆசைகள் என்பதும் எதிர்பார்ப்புகள் என்பது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. அதாவது யார் வந்து மார்க்கத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார்களோ அவர்களுக்கு துன்யாவை விட எதுதான் அதிக விருப்பமானதா இருக்கும்? மார்க்கமும் ஆகிரத்து தான் விருப்பமானதா இருக்கும். யாரு ஆகிரத்தை விட துன்யாவை தேர்ந்தெடுத்தவங்களா இருக்காங்களோ அவங்களுக்கு துன்யா தான் முக்கியமா இருக்கும். இதுல நம்ம குறை சொல்றதுக்கு எதுவும் இல்லை. இப்ப இந்த பெண்ணு தன்னுடைய தந்தை இடத்துல நான் இவரை தேர்ந்தெடுக்கிறேன்னு சொல்லும் பொழுது தந்தைக்கு மறுக்கிறதுக்கு உண்டான ரைட்ஸ் கிடையாது, தந்தைக்கு மறுக்கிறதுக்கு உண்டான ரைட்ஸ் கிடையாது. புரியுதுங்களா இல்லையா? ஆனா இன்றைய நம்முடைய சமுதாயம் என்பது இந்த ஒரு ஆரோக்கியமான கலாச்சாரத்திலிருந்து இது ரொம்ப விலகி இருக்குது. இந்த ஒரு ஆரோக்கியமான ஒழுக்கமான இந்த கலாச்சாரத்திலிருந்து விலகி இருக்குது. இன்னைக்கு இது நடக்குமே ஆனால், இந்த மாதிரி ஏதாவது நடக்குமே ஆனால் அங்க வந்து ஒரு கலவரமே வந்து என்னென்னலாம் நடக்கக்கூடாது, எல்லாமே நடந்து போயிடும். அந்த பாதுகாக்கணும் விஷயத்துக்கு வாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி நபியினா முஹம்மதுல்லாஹ் ஹவுல குவ்வத்த இல்லா பில்லாஹ். அடுத்தது நான்காவது சட்ட விளக்கம். இந்த நான்காவது சட்ட விளக்கத்துல நம்ம பார்க்க போகக்கூடிய விஷயம் என்ன? பெண் பேசுவது, அல்ஹித்துவா, பெண் பேசுவது மற்றும் அதனுடைய ஒழுக்கம். சரி, அப்ப நாம் ஒரு பெண்ணை கல்யாணம் முடிப்பதாக இருந்தால் கண்டிப்பா அதுக்கு முன்னாடி போய் அந்த பெண்ணை பேசித்தான் ஆகணும், அப்பதானே கல்யாணம் பண்ண முடியும். திரு திருப்பினு போய் நான் உங்க பெண்ணை கல்யாணம் பண்றதுக்காண்டி வந்திருக்கிறேன், மகர் கொண்டு வந்திருக்கிறேன், கல்யாணம் பண்ணுவீங்கன்னா சொல்ல முடியும்? நான் உங்க பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா, உங்க மகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா, உங்க சகோதரியை கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா, நான் அவங்கள விரும்புறேன், அவங்க எனக்கு பொருத்தமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ இதுக்கு பேரு தான் ஹித்துபான்னு சொல்லப்படும். அரபியில இதுக்கு பேரு ஹித்துபத்துன், ஹத்தப யஹ்துபு ஹித்துபத்தன், அப்படின்னா பெண் பேசுவது. இந்த பெண் பேசுவதனுடைய சட்டங்களை இப்போ நம்ம முதல்ல பார்ப்போம். ஏற்கனவே ஒருவர் ஒரு பெண்ணை பேசிக்கிட்டு இருக்கிறார், ரெண்டு குடும்பத்தார்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, இன்னும் அவங்க வேணான்னு சொல்லி முடிவு பண்ணல. இதுக்கடையில ஒருத்தர் போய் அந்த பெண்ணை பேசலாமா? பேசக்கூடாது, ஹராம். புரியுதா? தான் எந்த பெண்ணை மனம் முடிப்பதற்காக பேச போகிறோம் என்று இவருக்கு இவர் ஆசைப்படுறாரோ அந்த பெண்ணு ஏற்கனவே ஒருவரால் மனம் முடிப்பதற்கு பேசப்பட்டிருக்கிறாளா என்பதை கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்படி பேசப்பட்டிருப்பாளே ஆனால் அந்த பெண்ணை போய் பேசக்கூடாது, அவளை திருப்பக்கூடாது, ஆசை காட்டக்கூடாது, அந்த குடும்பத்தார்களுக்கு ஆசை காட்டி செய்யக்கூடாது. சில ஊர்களில் நடக்குது இது. எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னா, குறிப்பா அந்த வரதட்சணை கொடுக்கிற ஊர் இருக்கா இல்லையா, அந்த ஊர்களில் எப்படின்னு சொன்னா, இப்ப வந்து ஒரு பெண் வந்து பேசியிருப்பாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி நபியினா முஹம்மத், அங்க வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னா மாப்பிள்ள விஷயத்தில் நடக்கும். வரதட்சணை கொடுக்கிற ஊர்களில் இப்ப மாப்பிள்ள வந்து நல்ல கை நிறைய சம்பாதிக்க சொல்லுவாங்க, கை நிறைய சம்பாதிக்கு, கை நிறைய என்னத்தை சம்பாதிக்கிறாரு அந்த ஊர்ல சொல்லுவாங்க. அப்படின்னா கை நிறைய சம்பாதிக்கிறாருன்னா என்ன அர்த்தம் இருக்கு சொல்லுவாங்களா இல்லையா? ஊர்ல கை நிறைய சம்பாதிக்கிறாரு, என்ன சம்பாதிக்கிறாருன்னு தெரியல, ஹலாலா ஹராமான்னு பார்த்தாதான் தெரியும். கை நிறைய சம்பாதிக்கிறாரு. இப்ப அவங்களுக்கு என்ன, ஒரு வீட்டில் வந்து உதாரணத்துக்கு 10 லட்சம் ரொக்கம் தர்றோம். நான் சொல்றது அந்த காலத்தில், இந்த காலத்தில் நான் கேட்க தெரியல எனக்கு, அந்த காலத்தில் நடந்தது சொல்றேன். இதுவும் நடந்த சம்பவம் தான். ஒருத்தர் வந்தாரு ஒரு வீட்டில இருந்து பெண், அவருக்கு அவரை மாப்பிள்ளை கேட்டு போனாங்க, வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி 10 லட்சம் ரூபா ரொக்கம், அப்புறம் வந்து இத்தனை போனு, அப்புறம் வீடு எல்லாம் வந்து பேசி கன்ஃபார்ம் மட்டும் வந்துட்டாங்க. இன்னொரு பெண் வீட்டுக்காரங்க போனாங்க, நாங்க 15 லட்சம் ரூபா ரொக்கம் தரோம் சொல்லிட்டு, நாங்க 15 லட்சம் ரூபா ரொக்கம் தர்றோம், அதை விட பெரிய வீடு தர்றோம், அதை விட அதிகமா நகை போறோம் சொல்லிட்டு இந்த மாப்பிள்ளைக்காரங்க ஏற்கனவே பேசினவங்களை கூப்பிட்டு கேன்சல் பண்ணிட்டு இவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. நடந்த சம்பவம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய இவனுலாம் வந்து மாடை விற்கிறது போய் கடைசியில் யாரை விற்கிறானுவ, மனுஷனை விற்கிறானு. அதான் இந்த மாதிரி வரதட்சணை வாங்குற மாப்பிள்ளைங்களுக்கு சில நண்பர்கள் வந்து அட்வர்டைஸிங் போடுவாங்க, மாப்பிளை விலை அப்படின்னு சொல்லிட்டு, மாப்பிளை விற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நல்லா பாதுகாக்கணும். இதே போல பெண்ணிடத்துல போய் இப்ப ஒருத்தர் சொல்றாரு, நான் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறேங்க, எனக்கு என்னென்ன மாதிரியான வசதி இருக்குது, நான் இப்படி வச்சுப்பேன் நான் இவ்வளவு மகர் தரேன்னு சொல்லிட்டு, இவர் பார்த்தாரு, அப்படியா பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய், அவன் எவ்வளவு மகர் தரேன், நான் 1 லட்ச ரூபாயா, நான் 2 லட்ச ரூபா தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து இந்த காலத்துல நடக்க போறது கிடையாது. என்ன அந்த காலத்துல நடந்துச்சுன்னு சொன்னா சொன்னா அது வேற விஷயம். இந்த காலத்துல இப்படித்தான் உல்டாவா நடக்குது. எங்க நடக்குது? பெண் வீட்டுக்காரங்க தான் போய் என்ன செய்யறாங்க, மாப்பிள்ள வீட்டை போய் கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர, அந்த காலத்துல மாதிரி மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்து பெண் வீட்டுக்காரங்கள்ட்ட வந்து கேட்கறதெல்லாம் கிடையாது. ஏன்னா அது இருந்த நேரம் வேற, அப்ப இருந்த சூழ்நிலைகள் வேற, அப்ப இருந்த திருமணம் என்பது வேற. புரியுதுங்களா இல்லையா? இப்ப வேற. அடுத்து இரண்டாவது சட்டம் இதுல என்னன்னா, இது வந்து நேரடியாக ஹதீஸ்ல ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கின்றார்கள், லா யக்துபு ரஜுலு அலா ஹிதபத்தி அஹீஹி ஹத்தா யன்கஹ அவ் யத்ருக. ஒருவர் தன்னுடைய சகோதரர் பேசிய திருமண ஒப்பந்தத்தை பேச வேண்டாம் அவர் திருமணம் முடித்துக் கொள்கின்றவரை, அல்லது அவர் திருமணத்தை விட்டு விடுகின்றவரை. அப்ப அவர் முடிச்சுட்டாரா, முடிஞ்சு போச்சு, அவருக்கு மனைவி ஆயிட்டாங்க, சரியா? இல்ல அவர் வேணான்னு விட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்க, அப்ப போய் இவர் பேசலாம். அடுத்து ரெண்டாவது, ஒருத்தங்க கணவரிடத்திலிருந்து தலாக் ஆகி, தலாக்கு பாயின், தலாக்கு பாயின்னா என்ன, இனிமே நான் உன திருமணம் செய்து கொள்ளவே மாட்டேன்னு உறுதி செஞ்சு தலாக்கு விட்டுறாங்க பாருங்க, அதுக்கு பேர் தலாக்கு பாயின்னு சொல்லுவாங்க. அந்த தலாக்கு பாயின் ஒரு பெண்ணு பெற்றிருக்கும் பொழுது, புரியுதா, அந்த நிக்காகில போய் அந்த இதால இருக்கும்போது, அந்த பெண் அந்த இதால இருக்கும் போய் இதால இருக்கும்போது, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறவங்க கவலைப்படாதீங்க அப்படிங்கிற பெண் பேசக்கூடாது. புரியுதுங்களா? சூசகமா வேணா சொல்லலாம், ஒன்றும் கவலைப்படாதீங்க, அல்லாஹ் உங்களுக்கு நல்ல மாப்பிள்ளையை ரெடி தேர்ந்தெடுத்து கொடுப்பான் அப்படின்னு சொல்லலாம். அல்லது நான் கூட ஆசைப்பட்டு இருக்கிறேன், அல்லாஹ் எனக்கு ஒரு நல்ல பெண்ணை கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சூசகமா சொல்லலாமே தவிர எப்படி சொல்லக்கூடாது, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வாக்களிக்க கூடாது. ஒரு 8 மணி நேரம் ஜும்மா பயன் பண்ணியிருப்பேன், ஜும்மா பயன் ஒரே ஜும்மா பயன் 8 மணி நேரம் இல்லை, மொத்த சேர்த்து 8 மணி நேரம். புரியுதா? இறை சட்டத்தை மறுக்கும் ஆண்களும் எதிர்க்கும் பெண்களும்னு சொல்லி ஒரு 8 மணி நேரம் இருக்கும், கேட்டுக்கங்க எல்லாரும், இந்த கல்யாண பாடத்தோட சம்பந்தப்பட்டது. அப்ப தலாக்கு பாயின், இனிமே திருமணமே செய்து கொள்ள மாட்டேன் என்று இருக்கக்கூடிய தலாக்குல உள்ள பெண்ணையே போய் நம்ம சூசகமா பெண் கேட்க கூடாதுன்னு இருக்கும் பொழுது, அப்ப தலாக்கு ரஜ்ஈ, எந்த தலாக்குல பெண்ணை திரும்ப மீட்டுக் கொள்ளலாமோ அந்த தலாக்குல இதால இருக்கக்கூடிய பெண்ணிடத்துல போய் பெண் பேசலாமா? சூசகமாவும் பேசக்கூடாது, மறைமுகமாகவும் பேசக்கூடாது, நேரடியாகவும் பேசக்கூடாது. ஏன்னா அவங்க எதுலதான் இருக்கிறாங்க, இன்னும் இவருடைய மனைவியாகத்தான் இருக்கிறாங்க. தலாக்கு ரஜ்ஈல பின்னாடி படிப்போம் தலாக்குடைய பாடத்துல, சரியா? அடுத்து மூன்றாவது விஷயம், இந்த பெண் பேசக்கூடிய விஷயத்துல யாராவது உங்களிடத்தில் ஆலோசனை கேட்கிறாங்க, இந்த மாதிரி இன்னும் மாப்பிள்ளை எங்களுடைய பொண்ணை கேட்டு வராங்க அப்படின்னு சொல்றாங்க, அல்லது எங்களுடைய மாப்பிள்ளைக்கு இன்னும் பொண்ணை கேட்டு வராங்க, கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு உங்கள்ட்ட ஆலோசனை கேட்டு வராங்க. ஹாத்திப் அல்லது மக்தூபா, பெண் கேட்டு வரக்கூடிய ஆண் அல்லது பெண் பேசக்கூடிய பேசப்படக்கூடிய பெண்ணுடைய விஷயத்துல உங்கள்ட்ட ஆலோசனை கேட்கிறாங்க, உங்களுக்கு அவங்கள பத்தி தெரியுமா? புரியுதா? நீ அவங்க வீட்டுக்கு பக்கத்துல தானே இருக்கிறீங்க, அந்த முகலால தானே இருக்கிறீங்கன்னு சொல்லி. இப்ப நல்லா தெரியுது உங்களுக்கு, என்ன தெரியுது, இது வந்து உருப்படாத கேஸ்ன்னு தெரியுது. எதுக்குடா நம்ம ஊர் ஒம்ப வாங்குறது, எங்களுக்கு தெரியலங்க, ஆனா உங்க விருப்பங்க கட்டிக்குங்க அப்படிங்கிறது. அல்லது என்ன சொல்றது, சும்மா நாச்சுக்கு குறைகளை எல்லாம் மறைச்சிட்டு, ஆ நல்ல குடும்பங்க, ஆமாங்க ஆமாங்க, அப்புறம் என்ன செய்யுது, அந்த வீட்டுக்காரங்கள்ட்ட போய் என்ன கேட்டாங்கல்ல, நான் எவ்வளவு உங்களை பத்தி உயர்த்தி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது துன்யாவுடைய லாபத்தை எதிர்பார்க்கறது. இப்படி எதிர்பார்த்து ஏதோ ஒரு காரணத்தினால ஹாத்திப் மக்தூபாவுடைய குறைகளை மறைக்கிறது இருக்குது, ஆலோசனை கேட்கப்படக்கூடியவர் இந்த மாதிரி செய்யறது, இது தப்பு. உங்கள்ட்ட ஆலோசனை கேட்டு வந்தாங்க, இந்த மாதிரி என் பையனுக்கு அந்த பொண்ணை பேசலாங்கிற நீ என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, அந்த பெண்ணுடைய விஷயத்துல நீங்க என்ன தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்களோ அதை நீங்க அமானிதமா சொல்லிடணும், மறைக்காம சொல்லிடணும். புரியுதா இல்லையா? அதே போல பையன், இப்ப உதாரணத்துக்கு உங்க குடும்பத்திலேயே ரத்த உறவுகள்லயே பையன்கள் இருக்கலாம், சரியா? உங்களுடைய சகோதரிகளுக்கு பிள்ளைகள் இருக்கலாம், உங்களுடைய சகோதரர்களுக்கு பிள்ளைகள் இருக்கலாம். இப்ப அவர்களை ஒருத்தங்க வந்து மாப்பிள்ளை கேட்டு வர்றாங்க, தங்களுடைய உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டுடைய குடும்பத்திலிருந்து மாப்பிள்ளை கேட்டு வர்றாங்க. கேட்டு வரும் பொழுது இப்ப நீங்க என்ன செய்றீங்க, உங்க சகோதரருடைய புள்ள, உங்க சகோதரியுடைய புள்ளன்னு சொல்லி அவனுடைய குறைய மறைக்கிறீங்க. நல்லா தெரியாம தொழுகாதவன் சொல்லிட்டு, பொண்ணு தொழுகிறவன் சொல்லிட்டு, ஏமா உங்க பொண்ணு தொழுகிற பொண்ணுமா, அவன் தொழுக மாட்டாமா, அவனுக்கு ஏமா நீங்க கட்டி கொடுக்குறீங்க அப்படின்னு நீங்க சொல்லணும். அதை விட்டுட்டு நல்ல பெரிய இடத்திலிருந்து வந்திருக்குது, ஆஹா நமக்கு அருமையான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லி, அவனம்மா பையன் சூப்பர் பையம்மா, கட்டி வச்சிருக்கமா நல்ல பொருத்தமா அழகா இருப்பாமா அப்படின்னு சொல்லி தவறான ஆலோசனை கொடுப்பீர்களே ஆனால் அல்லாஹ் பாதுகாக்கணும். இது அல்லாஹ்விடத்தில் பழிப்புக்குரிய ஒரு அமானித மோசடியான ஒரு குற்றமாக கருதப்படும். அப்ப யார் விஷயத்துல நம்ம இடத்துல ஆலோசனை கேட்டு வர்றாங்களோ, ஹாத்திபுடைய விஷயத்திலேயோ அல்லது மக்தூபாவுடைய விஷயத்திலேயோ, நம்ம என்ன செய்து விட வேண்டும்? நாம் அறியக்கூடியதை அமானிதமாக அவர்களுக்கு சொல்லிவிட வேண்டும். அடுத்து நான்காவது சட்ட விளக்கம் என்ன? இந்த பெண் பேசுவது என்பது இது ஒரு வாக்குதாமா, திருமணம் செய்து கொள்கிறோம் செய்து கொள்வோம் என்று ஆணும் பெண்ணும் கொடுக்கக்கூடிய ஒரு வாக்குதான் இது, புரியுதுங்களா? சரி, இந்த வாக்குனால இருவரும் கணவன் மனைவி ஆயிடுவாங்களா? ஆக மாட்டாங்க. அந்நியர் என்ற அந்த சட்டத்தில் உள்ளவர்கள் அந்த அந்நியர் என்ற அந்த சட்டத்திலிருந்து வெளியாகி ஒருவருக்கொருவர் நெருக்கமானவங்களா ஆயிடுவாங்களா? ஆக மாட்டாங்க. ஹித்துபா என்பது இப்போ ஒரு ஆணு ஒரு பெண்ணுக்கு வாக்கு கொடுக்கிறதோ, ஒரு பெண்ணு ஒரு ஆணுக்கு வாக்கு கொடுக்கிறதோ, அல்லது ஆணுடைய குடும்பம் ஒரு பெண்ணுடைய குடும்பத்துக்கு வாக்கு கொடுக்கிறதோ, அல்லது பெண்ணுடைய குடும்பம் ஒரு ஆணுடைய குடும்பத்துக்கு வாக்கு கொடுப்பதோ, அந்த ஆணையும் பெண்ணையும் அந்நியர்களாக வைத்திருக்குமே தவிர அந்நியர்கள் என்று அந்த சட்டத்திலிருந்து அவர்களை நெருக்கமானவர்களாக, புரியுதுங்களா, ஆக்கிவிடாது. அப்ப ரெண்டு பேருமே வந்து அந்நியர்களாகத்தான் இருப்பாங்க. திருமணத்தினுடைய ஒப்பந்தம், திருமணத்தினுடைய ஒப்பந்தம் நிகழ்கின்ற வரை. அப்ப அதனால அவர்கள் தனிமையில சந்திக்கிறது, தனிமையில் அவர்கள் பேசிக் கொள்வது, இதெல்லாமே வந்து தடுக்கப்பட்டதாகத்தான் இருக்கும். புரிஞ்சுச்சா இல்லையா? அடுத்து ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிந்து கொண்டு நம்ம ஐந்தாவது சட்ட வழக்கத்துக்கு போவோம். இஸ்லாமிய மார்க்கத்தில் பெண் பேசுவது என்றால் என்ன, அதனுடைய அளவுகோல் என்ன, அதற்கு என்ன முறை, அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்றைய மக்களுடைய கலாச்சாரத்தில் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்கணும். இன்றைய மக்களுடைய கலாச்சாரத்தில் என்னமா இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன இருக்குன்னு சொன்னா, திருமணத்தை விட சற்றும் குறையாத அளவுக்கு ஒரு நிகழ்ச்சியாக இந்த பெண் பேசுதல் என்பது நடத்தப்படுகிறது. இருக்கா? ஒரு ஒரு ஊர்லயும் என்னென்ன பேர் சொல்லுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி சொல்லிட்டு வாங்க, நான் எழுதி வச்சுக்கிறேன். சீனி போடுறதா, சீதனம் கொடுக்கறதா, நிச்சயதார்த்தம், அப்புறம் வெத்தலைப்பாக்கு மாத்துறது, ஒரு ரெண்டு வெத்தலைப்பாக்கு கடாப்ப வெத்தலைப்பாக்கு மாத்துறது, அப்புறம் பூ வைக்கிறது, அப்புறம் ஏன் இந்த பொண்ணுக்கு முடி வளர்ந்ததுலேருந்து பூவே வச்சது இல்லை பாவம், இவங்க தான் வந்து பூ வைக்க வந்துட்டாங்க. சரி, ஃபர்ஸ்ட் சீனி போடுறதா, என்ன சொல்லுங்க, சீதனம், சீதனம், அப்புறம் நிச்சயதார்த்தம், அப்புறம் பூ வைக்கிறது, அப்புறம் பட்டு கட்டுறதா, பட்டு கட்டுறது, அப்புறம் நிச்சயம் பண்றதுக்கு போயிருக்காங்களா சீனி போடுறதுக்கு, இவ்வளவு பேருங்க சுபஹான் அல்லாஹ் இருப்பு. அப்புறம் வந்து சில ஊர்ல மெஹந்தி விடுறதுன்னு சொல்லுவாங்களே உருதுக்காரங்கள்ட்ட, அது வந்து அடுத்ததாது எல்லாம். இப்ப இதுக்கே வந்துங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலும் கல்யாண மண்டபம் பிடிச்சி இதுக்கு பத்திரிக்கை அடிச்சு அதை ஒரு விழாவா வச்சு அதுல ஒரு 300-400-500 பேர் சர்வசாதாரணமா கலந்துகிட்டு அது ஒரு ட்ரெஸ், அப்புறம் அதுக்கு ஒரு விசேஷம், அப்புறம் போட்டோகிராஃபு வீடியோகிராஃபு, அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே கணவன் மனைவியே ஆயிடுவாங்க. இதுக்கப்புறம் கல்யாணம் அது நடக்கட்டும், புரியுதா இல்லையா? கல்யாணம் நடக்கிறபடி நடக்கட்டும். இப்ப பெண் பேசின உடனே இது முடிச்ச உடனே என்ன ஆயிடுச்சு, ரெண்டு பேரும் கல்யாணம், அடுத்து ரெண்டு பேரும் கார்ல போவாங்க பைக்ல போவாங்க, அடுத்து ரெண்டு பேரும் பார்த்தா பீச்ல நிப்பாங்க, அடுத்து ரெண்டு பேரும் எங்க ரெண்டு பேருக்கும் பொண்ணு பேசிட்டாங்க, நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் சொல்லிட்டு. இந்த சிங்கப்பூர்னு ஒரு ஊர் இருக்கு, முசிபத்து பிடிச்ச ஊர். அந்த ஊர்ல என்னன்னு சொன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ற மாப்பிள்ளையும் கல்யாணம் பண்ற பொண்ணும் அங்க வந்து மேரேஜ் கோர்ஸ் ஒன்னு இருக்கு. என்னமா இருக்கு அது கோர்ஸ்? நல்ல கோர்ஸ், புரியுதா? அதுல கணவனுடைய டியூட்டிஸ் என்ன, பெண்ணுடைய கடமை என்ன, கணவனுடைய ஒழுக்கம் என்ன, பெண்ணுடைய ஒழுக்கம் என்ன, ரெண்டு பேரும் எப்படி ஒருத்தர் ஒருத்தர் பேணிக்கொள்ளணும் பரிமாறணும், அப்புறம் திருமணத்துக்கு பிறகு மனக்கசப்புகள் வந்தா என்ன செய்யறது, அதெல்லாம் கிளாஸா நல்லா இருக்கும் கிளாஸ். அதுல விசேஷம் என்ன தெரியுமா, இப்ப இவர் வந்து பொண்ணை வந்து நான் லவ் பண்றேன் அல்லது கல்யாணம் பொண்ணை வந்து கட்டிக்கிறேன் ஒத்துக்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன், இந்த ரெண்டு பேரும் ஒரே பைக்ல தான் வந்து அந்த கோர்ஸ் ஆர்டர் பண்ணிட்டு போவாங்க. எப்படி ஒரே பைக்ல வந்து அதுவும் சிங்கப்பூர் பைக் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும், இந்த தூக்குனாங்க ரூபாய்க்கு வாழ் தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும், இதை வச்சிருக்காங்க பாருங்க ரேஸ் பைக்கு. அந்த பைக்ல தான் ரெண்டு பேரும் வருவாங்க, வந்து ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்துல உட்காந்து கோர்ஸ் அட்டன் பண்ணிட்டு இவர் கொண்டு போய் அந்த பொண்ணை வீட்டில் விட்டுட்டு இவர் போவார். அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் கூட்டிட்டு போறாரு அது அல்லாஹ் ஆலம். இப்ப கடைசியில் என்ன ஆயிருச்சு, இந்த கலாச்சாரம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இங்கேயும் நாடு இந்த மேற்கத்தியர்களுடைய கல்வியும் படிப்பும் பரவ 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 இங்கேயும் அது வந்துகிட்டே இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும். யா ரஹ்மர் ரஹீம் இல்லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். அப்ப இந்த பெண் பேசுவது என்பது அதனுடைய அளவுகோல் என்ன, ஒரு வீட்டில் ஒரு பெண் இருக்காங்கன்னு தெரியுதா, ஒன்று மணமகனே சென்று உங்க மகளை எனக்கு கட்டி கொடுக்குறீங்களா அல்லது உங்க சகோதரி எனக்கு கட்டி கொடுக்குறீங்களான்னு கேட்கலாம். இன்னைக்கு போய் எவனாவது கேட்டான்னு வச்சுங்களேன், கல்லை விட்டு அடிச்சு என்ன மண்டையை பொழந்து அவனை வந்து ஒரு வழியா ஆக்கிடுவான் இல்லையாமா. இன்னைக்கு யார் போய் கேட்கணும், யார் போய் கேட்கணும், தாய் தகப்பன்னா கேட்கணும். பையனே கேட்டான்னு வச்சுங்களேன், பையனே வானத்திலிருந்து இறங்கின மலக்கா இருந்தாலும் சரி, பையன் வானத்திலிருந்து இறங்கின அல்லது வானத்திலிருந்து சொல்லுங்க வானத்தில் இறங்க முடியாதுன்னு வச்சுங்களேன், முடியற சொல்லுவேன். நேரம் மக்கா மதினாலிருந்து, எப்படி மக்கா மதினாலிருந்து வந்த பெரிய அவுளியாவா இருந்தாலும் சரி, அவரே போய் நான் உங்க பெண்ணை கட்டிக்கிட்டோமா எனக்கு கட்டி கொடுக்கலாம் கேட்டானா, முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. என்ன ஊரு ஃபுல்லா அவனை பாருங்க, வெக்கம் கட்டவன் மானம் கட்டவன் எவ்வளவு தைரியம் இருக்கும், என் மகளை கட்டிக்கிறேன்னு வந்து சொல்றான். அட லூசு பையில உன் மகளை தானடா சொன்ன, உன் மனைவிய சொன்னா, ஏங்க உன் மனைவியை கட்டிக்கிறேன்னு சொன்னா நீ வந்து கோவப்படலாம், ஏன் அவ திருமணத்தில் இருக்கிறா, யார கட்டிக்கிறேன்னு சொல்றான், உன்னுடைய உன் பொறுப்புள்ள உள்ள உன்னுடைய திருமணமாகாத மகள் அல்லது உன்னுடைய நீ திருமணம் செய்து வைக்காத உன்னுடைய சகோதரியை தானே கேட்கறான். அவன் ஒன்னுட்ட தானே கேட்பான், உன் மகளை கட்டிக்கிறதுக்கு உன் பக்கத்து வீட்டுல போய் கேட்பான், ஏமா இப்பமா மகளை கட்டிக்கிறதுக்கு யார்கிட்டமா கேட்கணும், தந்தைகிட்ட கேட்கணும், தந்தை இல்லைன்னா யார்ட்ட கேட்கணும், சகோதரர்கிட்ட கேட்கணும் இல்லையா, அல்லது சாச்சா கேட்கணும், அவங்கள்ட்ட தானே கேட்கணும், என்னகிட்டே வந்து கேட்கறானா அட லூசு, ஒன்ட்ட தானடா கேட்பாங்க, யார்கிட்ட போய் கேட்பாங்க, ஊர் ஜமாத்திரியா போய் கேட்பாங்க, பஞ்சாயத்திரியா கேட்பாங்க, அல்லது நம்ம ஊர் சிஎம்டியா போய் கேட்பாங்க, மண்டையில மசாலாவே இருக்க மாட்டேது என்னோட. அப்படியாப்பா சரிப்பா, நீ என்னப்பா படிச்சிருக்கிற, நீ என்னப்பா தகுதி இருக்குன்ட்ட, சரி நல்லதுப்பா உன் பேரண்ட்ஸை வர சொல்லுப்பா நான் உன் பேரண்ட்ஸை பார்க்கறேன், அது ஒரு பொருத்தமான பேச்சு இல்லையா. அதை விட்டுவிட்டு ஏண்டா எவ்வளவு தைரியம் இருக்கும் உனக்கு, இருடா உன்ன என்ன செய்யறேன் பாரு உண்டு இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாமே முட்டாள்தனமா போயிருக்கு, சரியா இல்லையா. சொல்லல்லாஹு அலா நபீனா முஹம்மத். இதுல இன்னொரு வேலையும் நடக்குது, இந்த பொண்ணுங்க இருக்குங்களே சரியான கில்லாடி வேலை பார்க்குங்க, பொண்ணுங்க வந்து சும்மா கிடையாது சரியா இல்லையா. இவ ஏற்கனவே பேசிடுவாங்க யார்கிட்ட, மாப்பிள்ளைகிட்ட பேசி வச்சு நீ வந்து நைஸா வந்து எங்க வீட்டுல வந்து பொண்ணு கேளு அப்படின்னு சொல்லிட்டு, நான் கேட்கும்பொழுது நான் ஆமா சொல்றேன் அப்படின்னு சொல்லி வச்சிருவாங்க. இவங்க ரெண்டு பேரும் முன்கூட்டியே பேசி கீசி எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா எங்க வர்றது, அவங்க நல்ல புள்ள மாதிரி நான் கேள்விப்பட்டேன் உங்களுக்கு ஒரு மகள் இருப்பதாக, என்ன அந்த மகளை பற்றி நான் கேள்விப்பட்டேன் அவள் ரொம்ப நல்லவள் என்பதாக, நீங்கள் எனக்கு மனம் முடித்து கொடுப்பீர்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூனையும் அந்த மாதிரி வந்து நல்ல புள்ள மாதிரி வந்து கேட்கறது. அவரு பாப்பாரு, ஆஹா என்ன அவளியா சுபானல்லாம், இப்படிப்பட்ட மாப்பிள்ளைய தானப்பா நான் தேடிட்டு இருந்தேன், அப்படியாப்பா தம்பி அப்படி இது எல்லாம் ஏமாத்துவார், புரியுதா இல்லையா. இது அதாவது யதார்த்தமாக இருக்கணும், கேள்விப்படலாம், கேள்விப்பட்டதை வச்சு நம்ம ஒரு பெண்ணை பற்றி அறியறதுக்கு முயற்சி பண்ணலாம், புரியுதா இல்லையா. ஆனா இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே மார்க்கத்திலிருந்து அப்பாற்பட்டவை, மார்க்கத்திற்கு உட்பட்டவை இல்லை என்பதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். அதே போல இந்த திருமணம் பேசுதல் என்பது இது வந்து பேசுதலாகத்தான் இருக்குமே தவிர ஒப்பந்தம் நடக்கிற வரைக்கும் திருமணமாக ஆகாது. அக்கது நடக்கிற வரைக்கும் ஹிதுபா ஹிதுபாகவத்தாக இருக்கும், ரெண்டு பேர்ல யார் வேணாலும் அதன் தகுந்த காரணங்கள் இருக்குமே ஆனால் முறிச்சுக்கொள்ளலாம், கேன்சல் பண்ணிக்கொள்ளலாம், புரியுதுங்களா. ஆமா, அதே போல இந்த திருமணம் பேசுறத வந்து இதை வந்து ஆடம்பரமாக்குறதோ, இதை ஒரு விழாவாக்குறதோ, இதுக்கு ஒரு செலவு செய்யறதோ, இதை ஒரு நிகழ்ச்சி ஆக்குறதோ, இதுவும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு அப்பாற்பட்ட ஒண்ணு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. பெண்ணுடைய தகப்பன் போய் பையனுடைய தகப்பன்ட்ட பேசலாம் அல்லது பையன்கிட்ட பேசலாம், புரியுதுங்களா. ஒன்று நேரடியாக வழி வழிகள் பேசுறது, அல்லது பெண்ணுடைய வழி இடத்துல யார் பேசுறது, ஆண் பேசுறது, அல்லது பெண்ணிடத்திலேயே நேரடியாக கேட்கலாமான்னு சொன்னா கேட்கலாம். நான் இந்த மாதிரி உங்களை திருமணம் முடிக்க ஆசைப்படுறேன், உங்க வழிகிட்ட வந்து நான் பேசட்டுமா அப்படின்னு கேட்கலாமானா கேட்கலாம். அது வரைக்கும் அனுமதி இருக்குது, அதுக்கு மேல உள்ளதுக்கு அனுமதி கிடையாது. எங்க அத்தா கிட்ட கேளுங்க, எங்க அத்தா ஓகேன்னு சொன்னா ஓகே, இல்லைன்னா அவ்வளவுதான், நான் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா நீங்க அந்த பையன் நல்ல விஷயங்களை பாக்குறீங்க, அத்தாட்ட சொல்லலாம், அந்த பையன் நல்ல பையன் தானம்மா, நீங்க கட்டி கொடுக்கலாமே, அந்த பையன் நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு சொல்லலாம். இல்லம்மா நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராது, இது வந்து சரி வராது அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னா அப்ப நீங்க விட்டுடணும். இல்ல அதுக்கும் மீறி சில சில காரணங்கள் இருக்கு என்றால் அது ஒரு ஆலோசனை, ஒரு மஜ்லிஸ், ஒரு மஷூராவுக்கு தான் எடுத்து சொல்லப்படும் செல்லப்படுமே தவிர, இப்ப நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம மார்க்கத்தில் அங்கீகரிக்கும்படியான விஷயங்களாக இல்ல. ஐந்தாவது சட்ட விளக்கம், ஹுக்முன் நத்ரி இலல் மக்தூபதி, பெண் பேசப்படக்கூடிய அந்த பெண்ணை பார்ப்பது சம்பந்தமான சட்டம். ஒருத்தர் ஒரு பெண்ணை பேசுறாரு, இப்ப நீங்க கேட்க கூடாது, ஏன் உஸ்தாத் நாங்க இதெல்லாம் படிச்சு என்ன செய்ய போறோம்னு சொல்லிட்டு, உங்களுக்கு புள்ள வருவான்ல, ஆம்பளை புள்ள வருவான், அல்லது உங்களுக்கு பொம்பளை புள்ள வரும், இப்ப ஒருத்தங்க வந்து நான் வந்து உங்க பிள்ளைய கட்டிக்க விரும்புறேன் அப்படின்னு கேக்குறாங்க, சட்டம் வருமா இல்லையாமா? ஆமா, அல்ல எந்த ஒரு சட்டமும் மார்க்கத்தில் நமக்கு தேவையில்லாத சட்டம் சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது, நம்ம அப்படி விளங்கிக் கொள்ளவும் கூடாது. அப்ப எந்த ஒரு பெண்ணை ஒரு ஆண் திருமணம் முடிக்க விரும்புகிறாரோ அவருக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் சுன்னா என்னவென்றால், ஒரு முறை அந்த பெண்ணை நீ பார்த்துக்கொள். அந்த பெண்ணிடத்தில் எதையெல்லாம் பார்க்கலாம், அந்த பெண்ணுடைய முகத்தை பார்க்கலாம், அந்த பெண்ணுடைய மணிக்கட்டு வரை அந்த பெண்ணுடைய கையை பார்த்துக்கலாம், அதே போல அந்த பெண்ணுடைய இரண்டு பாதங்களை பார்த்துக் கொள்ளலாம். சரிங்களா? சஹல் இப்னு சஅத் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ஒரு பெண் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்தால், நான் என்னை உங்களுக்கு அன்பளிப்பாக தருகிறேன், அதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று கூறினால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஸஅத நஸர இலைஹா வஸவ்வபஹு, அந்த பெண்ணை மேலிருந்து கீழ் வரை பார்த்தார்கள், நன்கு கவனித்து பார்த்தார்கள், சும்ம தரஸஹு, பிறகு தனது தலையை தாழ்த்தி கொண்டார்கள். புரியுதா? அப்ப இந்த ஹதீஸும் புகாரியில 5087வது ஹதீஸ். அப்ப பெண் யாரை நம்ம கல்யாணம் முடிக்க விரும்புறோமோ அவங்கள பார்த்துக் கொள்ளலாம். அப்ப அதே போலதான் ஆண்களுக்கு பெண்ணை பார்ப்பதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டது போன்று, அதே போல ஒரு பெண்ணு தான் மனம் முடிக்கக்கூடிய ஒரு ஆணையும் பார்த்து திருப்தி தெரிவிப்பதில் தப்பு கிடையாது. அதே போல அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல நான் இருந்தபோது ஒரு மனிதர் வந்தார், அவர் கூறினார், நான் அன்சாரி பெண்ணை, ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பதற்காக பேசியிருக்கிறேன் என்று. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படியா, முதல்ல போய் அந்த பெண்ணை நல்லா பாத்துக்க, ஏன்னா நான் என்ன கேள்விப்பட்டிருக்கேன்னா அன்சாரி பெண்களுடைய கண்ணில் கொஞ்சம் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லு. அப்ப பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமானிதமா வெளிப்படுத்துறாங்களா இல்லையா? அன்சாரி பெண்களுடைய கண்ணை பொறுத்த வரைக்கும் கண்ணு கொஞ்சம் சின்னதா இருக்கும், அல்லது கண்ணுல வந்து நீல கலர் கலந்துருக்கும், புரியுதுங்களா? அல்லது கண்ணு வந்து பார்க்கும்போது நம்மளை பார்க்காத மாதிரி தெரியும், ஆனா நம்மளை தான் பார்ப்பாங்க. சோ இந்த மாதிரியான ஒரு குறை இருந்திருக்கு பொதுவாகவோ, அல்லது அதிகமான பேர்களிடத்திலயோ, அல்லது சில பேர்களிடத்திலயோ அந்த மாதிரி குறை இருக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நீ போய் பாத்துக்கப்பா, நீ கல்யாணம் பண்ற பொண்ண, அப்புறம் கடைசியில முதல் தடவையா நீ பார்க்கும் பொழுது அதை பார்த்துட்டு நீ அவளை வேணான்னு சொல்லிடக்கூடாது, அதனால முதல்ல நீ போய் பாத்துக்கன்னு சொன்னாங்க, அந்த சஹாபி போய் பாத்துக்கிறாரு. இந்த ஹதீஸும் முஸ்லீம்ல 1424. அதே போல ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, அபு தாவூதுடைய ஹதீஸ் 2082. இதா ஹதப அஹதுகுமுல் மர்அத ஃபைனிஸ்ததா அயன்துர இலா மா யதுஹு இலா நிகாஹிஹா ஃபல்யஃஅல், உங்களில் ஒருவர் பெண் பேசினால் ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பதற்கு, அந்த பெண்ணை இவர் ஏன் திருமணம் முடிக்கிறார் என்பதற்கு உள்ள தூண்டுதலாக இருக்கக்கூடியதை இவர் பார்க்க விரும்பினால், பார்க்க முடிந்தால் பார்த்து கொள்ளட்டும். புரியுதா? இவளையே தான் மனம் முடிக்கணும் என்று தன்னுடைய உள்ளத்தில் இவள் பக்கம் தன்னை ஈர்க்கக்கூடிய தூண்டக்கூடிய அந்த காரணம், புரியுதா? அவளுடைய முகம் பிடிச்சிருக்கா, கை பிடிச்சிருக்கா, கால் என்ன, அந்த உடல் அழகு, அதை பார்க்க இவர் விரும்புறதா இருந்தா இவர் அதை செய்து கொள்ளட்டும்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதிகமான அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, முகம், அதே போல இரண்டு கைகளை மணிக்கட்டு வரை, அதே போல கால்களை பாதம் வரைக்கும், இது வரைக்கும் பாத்துக்கிறதுக்கு அனுமதி இருக்கிறாங்க. சில அறிஞர்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமா பாக்குறதுக்கு அனுமதி இருக்குங்கிறாங்க. ஆனா நம்ம வந்து பெரும்பாலான அறிஞர்கள் வந்து இதுதான் வெளிப்படை சொல்றாங்க, எது, முகமும் இரண்டு கைகளும், அதே போல கால் பாதம் வரைக்கும் சொல்லிட்டு. சரியா? இதுக்கு ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காரணம் கூட சொல்றாங்க. இதுக்கு அதாவது திருமணத்துக்கு முன்னாடி ஒரு தடவை பார்த்து கொள்வதற்குண்டான காரணத்தை சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, இதனால் இருவருக்கும் இடையிலே அந்த அன்பு என்பது உறுதியாகவும் நீண்டதாகவும் புரியுதா வலுவானதாகவும் இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முகீரா இப்னு ஷுஅபா ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு, முகீரா இப்னு ஷுஅபா அவர்கள் சொல்கிறார்கள், நான் அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல இந்த மாதிரி நான் போய் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறதுக்காக பேசிட்டு வந்திருக்கேன்னு சொன்னேன். அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உன்தோர் இலைஹா, முகீரா அந்த பெண்ணை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள், ஃபைன்னஹு அஹ்ரா அய்யுதம பைனகுமா, உங்கள் இருவருக்கும் இடையிலே அன்பை பாசத்தை நேசத்தை உறுதிப்படுத்துவதற்கு அது மிக துணையாக இருக்கும். நிக்காஹுடைய ஷரத்துகள் மற்றும் நிக்காஹுடைய ருக்குனுகள் நாம் ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஷரத்துக்கும் ருக்குனுக்கும் உண்டான அந்த வித்தியாசத்தை, ஓ சுமையா, ஷரத்துக்கும் ருக்குனுக்கும் என்ன வித்தியாசம்? ஷரத்துனா ஒரு சட்டத்தை ஒரு செயலை செய்வதற்கு வெளியில உள்ள அவசியமான காரியங்கள், ருக்குன்னா என்ன, அந்த செயலுக்குள் உண்டான அவசியமான காரியம். ஸல்லல்லாஹு அலைஹி நபியினா முஹம்மது லா ஹவ்ல வலா குவ்வத் இல்லா பில்லாஹ். கவுனியம் ஆறாவது சட்ட விளக்கம், ஷுரூது நிகாஹி வ அர்கானுஹு, நிகாஹுடைய ஷரத்துகள் மற்றும் நிகாஹுடைய ருக்குனுகள். கவுனிங்கம்மா, நிகாஹுடைய ஷரத்துகள், முதலாவது ஷரத்து, யார யாருக்கு கல்யாணம் பண்றோங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுமா, யார யாருக்கு கல்யாணம் பண்றோங்கிறத கன்ஃபார்ம் பண்ணும். இப்ப ரெண்டு அத்தாவும் ரெண்டு அத்தாமார்கள் உட்காந்துக்கிட்டு, என் பிள்ளையை உங்கள் பிள்ளைக்கு நான் மனம் முடித்து தருகிறேன், நான் அதை ஏற்றுக்கொண்டேன்கிறார், யாரு? ரெண்டு அத்தாமார்கள். ரெண்டு அத்தாமார்கள் யாரு? ஆண் வீட்டு அத்தாவும் பெண் வீட்டு அத்தாவும், ரெண்டு பேருக்குமே நிறைய பிள்ளைங்க இருக்காங்க, இவருக்கும் மூணு நாலு புள்ள, அவங்களுக்கும் யோ யார யாருக்கியா கட்டி வைக்கிறது, அதை முதல்ல சொல்லியா, புரியுதா இல்லையா? தயீனு குல்லி மின ஸௌஜை, முதலாவது நிபந்தனை என்ன, திருமணம் முடிக்கக்கூடிய ஆண் யாரு, திருமணம் முடிக்கக்கூடிய பெண் யார் என்பதை உறுதி செய்ய வேண்டும், குறிப்பிட வேண்டும். அப்படி குறிப்பிடாம என் பொண்ணை உங்க பொண்ணு உங்க மகளுக்கு என் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் அப்படிங்க வேண்டியது, இவருக்கும் மூணு நாலு புள்ள இருக்குது, அவங்களுக்கும் மூணு நாலு, கடைசியில் எல்லாரும் வந்து சண்டை போடணும்னா என்ன செய்யறது, புரியுதா இல்லையா? அல்லது இவன் வந்து எனக்கு அதுதான் வேணுங்க, அவன் வந்து எனக்கு அதுதான் வேணுங்க, எது இந்த மாதிரியான எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. அடுத்து ரெண்டாவது நிபந்தனை, அல்லது பேர் சொல்லணும், புரியுதுங்களா? என்னுடைய முகம்மது என்ற மகனை, புரியுதுங்களா, உங்களுடைய பாத்திமா என்ற மகளுக்கு நான் மனம் முடித்து வைத்தேன், அவர் நான் அதை ஏற்றுக்கொண்டேன் சொல்லணும், புரியுதா? இந்த மாதிரி பெயர் அடிப்படையிலேயோ, அல்லது என்னுடைய மூத்த மகனை, அல்லது என்னுடைய நடு மகனை, அல்லது என்னுடைய இளைய மகனை, அந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில பெயரை கொண்டோ வஸ்வை கொண்டோ குறிப்பிட வேண்டும். அடுத்து இரண்டாவது, ரிதம் ரிதா குல்லி மின ஸௌஜைனி பில் ஆஹரி, கணவன் மனைவி இருவரில், அதாவது மணமகன் மணமகன், கணவன் மனைவின்னு எதனால சொல்றோம், பின்னாடி இவங்க ஆக போறதை கவனிச்சு, புரியுதா? அப்படியும் சொல்லலாம், மணமகன் மணமகள் இருவரில் ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அப்ப ஆணையும் சரி பெண்ணையும் சரி நிர்பந்திப்பது கூடாது. இப்ப இந்த சமூகத்தில் எப்படி ஆணை நிர்பந்திக்க மாட்டாங்க, ஆனா என்ன செய்வாங்க, பெண்ணை நிர்பந்திப்பாங்க. இது சர்வசாதாரண சகஜமா நடக்குது. ஆகவே நிர்பந்தத்தில் நடந்த நிக்காஹு ஹலாலாகுமா? சஹீஹாக ஆகவே ஆகாது. ஏற்கனவே நேற்று ஒரு ஹதீஸ் சொன்னமா இல்லையா, ஹன்ஸா பின் ஹிதாமுடைய ஹதீஸ், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், புகாரியுடைய ஹதீஸ், 5136, லா துன்கஹுல் ஐயுமு ஹத்தா துஸ்தமர வலல் பிக்ரு ஹத்தா துஸ்தஅதன. இப்ப கணவனை இழந்திருக்கக்கூடிய பெண், அது விதவையினாலேயோ அல்லது வந்து விவாகரத்தானதுனாலேயோ, அந்த பெண்ணிற்கு நீங்கள் மனம் முடித்து வைப்பதாக இருந்தால் அந்த பெண்ணிடத்திலே நீங்கள் ஆலோசனை கேட்க வேண்டும்ங்கிறாங்க. உனக்கு எந்த மாதிரி மாப்பிள்ளை எதிர்பார்க்கிற, இந்த மாதிரி ரெண்டு பேரும் வந்திருக்கிறாங்க, ரெண்டு பேரும் இவர் இப்படி இவர் இப்படி, நீ யாரை தேர்ந்தெடுக்கிற, அப்படி அந்த பெண்ணிடத்தில் என்ன கேட்கணுமா, ஆலோசனை கேட்க வேண்டுமா. இன்னைக்கு என்ன நடக்குது பாருங்க, ஆடு மாடு வாங்கிட்டு வர மாதிரி ஆகிப்போச்சு. இப்ப ஆடு மாடு சந்தையில் விற்கிறாங்கல்ல, ஆடு மாடு பார்த்துக்கீங்க இல்லையா, கிராமத்தில் பார்த்தது இல்லையா, சரி இந்த கோழி மார்க்கெட்டுக்காவது போய் பாருங்க, கோழி விற்கிறாங்க, புறா விற்கிறாங்க, ஏதாவது விற்கிறாங்கல்ல, அதையாவது போய் பாருங்க, அல்லது ஏதாவது ஒரு பெட் ஷாப்பில் போய் ஏதாவது ஒரு குருவி விற்கிறதையாவது பாருங்க, அங்கே என்ன, எனக்கு இந்த குருவி பிடித்தது, ஓகே 5 ரூபாய் 10 ரூபாய் 50 ரூபாய் வாங்கிக்கொள், குருவியை பிடிச்சி உங்க கூண்டில் பிடிச்சி கொடுத்துறான். அந்த கடைக்கார் குருவிட்ட போய், குருவியாரே உங்களை ஆசிஃபா அவர்கள் வாங்க வேண்டும் என்று கேட்டு வந்திருக்கிறார்கள், நீங்கள் ஆசிஃபா விட்டு போவதற்கு நீங்கள் சம்மதமா திருப்தியா, ஆசிஃபா உங்களுக்கு தெரியுமா அவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கடைக்கார் கேட்டுக்கிட்டு இருப்பாரு. ஏமா ஆசிஃபா 50 ரூபாய்க்கு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து 60 ரூபாய்க்கு கேட்டா என்ன செய்வாரு, டே போடா 50 ரூபாய்க்கு பாரு 60 ரூபாய்க்கு டிமாண்ட் இருக்கு பிடிச்சி கூண்டில் போட்டு அடிச்சு தூய்ப்போம் அப்படின்றான். அவன் சாப்பாடு கொடுக்குறானோ கொடுக்கலையோ என்னத்தை பண்ணானோ, எடுத்துட்டு போய் சூப்பு போடுறானா அல்லது வந்து கபாப் போடுறானா அல்லது வந்து சிக்கன் 65 செய்யறானா அல்லது சில்லி சிக்கன் பண்ணானா என்ன பண்ணானா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுக்கிறது. அந்த மாதிரி தான் இன்னைக்கு நடந்துகிட்டு எப்படி நடக்குது அந்த மாதிரி தான் மணமகன் வீட்லயும் சரி மணமகள் வீட்லயும் சரி. சரி என்ன விஷயம்னா, பெண்கள் பாவம் பொம்பளை பிள்ளைங்க கடைசியில எந்த அளவுக்கு கேள்விப்படுறோம்னா, ஆம்பளை பிள்ளைங்க கூட சொல்றதுக்கு பயப்படுறானுங்க அந்த அளவுக்கு. இன்னைக்கு வந்து சில பேருடைய குடும்பத்தில் அவ்வளோதான் வேற வழி இல்லை, எங்கள் அத்தா சொல்லிட்டாரு முடிஞ்சு போச்சு அவ்வளோதான், எங்கள் அத்தா கழுதையை கட்டி வச்சாலும் ஏற்றுக்க வேண்டியதுதான், எதை கட்டி வச்சாலும் நான் ஏற்றுக்க வேண்டியதுதான் அப்படிங்கிற அளவுக்கு கூட இன்னைக்கு சில பேர் இருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம், இவனுடைய காரணம் சொன்னா, அத்தாவை மீறி கல்யாணம் பண்ணால் சொத்து கிடைக்காதுன்னு இவனுக்கு பயம், அத்தாவை மீறி கல்யாணம் பண்ணால் சொத்து கிடைக்காது வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவாரு, இவனுக்கு அல்லாஹ் மேல நம்பிக்கை இல்லை யார் மேல நம்பிக்கை. ரெண்டாவது ஒரு விஷயம், அத்தா மேல உள்ள உண்மையான மரியாதையில அத்தா வந்து கல்லை கட்டி வச்சாலும் ஓகே கண்ணை கட்டி வச்சாலும் ஓகே எதை கட்டினாலும் ஓகேன்னு அத்தா மேல உள்ள அந்த ஈமானிய மரியாதையால கட்டிக்கிட்டா வேற விஷயம், அது வந்து ஆகிரத்தா போயிடும். அத்தா எனக்கு யார தேர்ந்தெடுத்தாரன் அவரை திருப்தி கொள்றாங்க, அதுக்கப்புறம் நீ அதே போல இருக்கணும் ஒழுங்கா ஒழுக்கமா அந்த பெண்ணிடத்துல நீ கண்ணியமான முறையில் நடந்துக்கணும், அவளை உண்மையான மனைவியா வச்சு நீ வாழ வைக்கணும் அப்ப ஓகே. அப்படி இல்லாம வெறும் அத்தாவுடைய காசுக்காக வேண்டி இல்லைன்னா அத்தா வீட்டை விட்டு துரத்திடுவாருங்கிறதுக்காக வேண்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ வாழ்க்கை கொடுக்க முடியுமா சந்தோஷமா இருக்க முடியுமா, எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு விழுவான் திட்டுவான் ஏசுவான், நின்னா குத்தம் உட்காந்தா குத்தம், அவ ட்ரெஸ் பண்ணாம இருந்தா ஏண்டி முதேவி இப்படி பரிதேசியா இருக்கேம்மா ட்ரெஸ் பண்ணிட்டு தான் ஏண்டி எப்ப பார்த்தாலும் இப்படித்தான் நீ வந்து மேக்கப் பண்ணிட்டே நிப்பியா வீட்டு வேலையை செய்ய மாட்டியாமா, வெளியில நின்னா திட்டுவான் உள்ளார நின்னா திட்டுவான், புள்ளைய தூக்கி வச்சிருந்தா நீ வந்து என்ன கவனிக்கவே மாட்டியா புள்ளையதான் தூக்கி வச்சுட்டு இருப்பியாமா, புள்ளைய விட்டு விட்டு இவரை கவனிச்சா நீ வந்து இவரை கவனிச்சுக்கிட்டு இருந்துட்டு புள்ளைய விட்டா நீ என்ன என்னையே கவனிக்கிற என்னையே சுத்தி வர நீ புள்ளைய கவனிக்க மாட்டியா திட்டுவான். எதை செஞ்சாலும் சரி கடைசியில் அந்த பெண்ணு மன உளைச்சலுக்கு ஆளாகி அது வந்து 20 வயசுலேயே 50 வயசு மாதிரி ஒரு சைக்கோவாகி அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு நிலைமைக்கு ஆளாக்கி விட்டுருவான் கடைசியில், எல்லாம் பாதுகாக்கணும். புரியுதா இல்லையா? அதனால மார்க்கம் என்ன சொல்லுதுமா, ரிதா குல்லி மின ஜௌஜைனி, கணவன் மனைவி இருவரில் ஒவ்வொருவரும் மற்றவரை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும், அதை வெளிப்படையா கேட்கணும். அப்ப கணவனை இழந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் அவங்கள்ட்ட நேரடியா டிஸ்கஸ் பண்ணி கேட்கணும். கன்னி பெண் இதுவரைக்கும் திருமணமே ஆகாத பெண் இருக்குல்ல அந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும், நம்ம இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ள வந்திருக்காருமா அவர் இன்ன வீட்டுக்காரமா அவர் வந்து இன்ன படிப்பு படிச்சிருக்கிறாரு அவர் இந்த மாதிரி இருக்கிறாரு என்னமா செய்தி அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு நம்ம தெரிவிக்கணும். புரியுதுங்களா? பண்ணி வைக்கலாமான்னு அந்த பெண்ணு ஒன்னு வாயால சரித்தான்னு சொல்லலாம் அல்லது வாய் மூடி அமைதியா சிரிக்கலாம். சோ இது வந்து அனுமதியாக எடுத்துக்கொள்ளப்படும், ஒண்ணு நேரடியா அனுமதியா சொல்றது அப்படி இல்லைன்னா வாய் மூடி அமைதியா சிரிக்கிறது அது பெண்ணுடைய அனுமதியாக ஏற்றுக்கொள்ளப்படும் கன்னி பெண்ணுக்கு பொறுத்த வரைக்கும். மூன்றாவது நிபந்தனை அல் விலாயத்து ஃபின்னிகாஹ், அல் விலாயத்து ஃபின்னிகாஹ், நிக்காஹ்ல நிக்காஹ் நடத்தி தருவதற்கும் அனுமதி கொடுப்பதற்கும் உண்டான விலாயத், விலாயத்னு சொன்னா பொறுப்பு அந்த அதிகாரம் கார்டியன்ஷிப் அந்த தகுதி அந்த உரிமை. பெண்ணை பொறுத்த வரைக்கும் பெண் சார்பாக பெண்ணுடைய வழிதான், புரியுதா, அந்த ஒப்பந்தத்துக்குண்டான உரிமையாளராக இருப்பார். பெண்ணுடைய அனுமதி வேணும், ஆனா ஒப்பந்தம் பண்றதுக்கு யாருடைய அனுமதி வேணும், பெண்ணுடைய வழியுடைய அனுமதி, பெண்ணுடைய வழிதான் அந்த ஒப்பந்தத்தை செய்யணும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், திருமதி அபூதாவுதுடைய ஹதீஸ் திருமதியில 1101 அபூதாவுதுல 2085, லா நிகாஹ இல்லா பி வலியின், வலி இல்லாமல் திருமணம் இல்லை, வஷாஹிதை அதிலின், நீதமான இருவர் இல்லாமல் நிக்காஹ் இல்லை. அப்ப வலி இருக்கணும், வேற யார் இருக்கணும், குறைஞ்சது 2 சாட்சி இருக்கணும். ஒமா கான கைரதாலிக ஃபஹு பாத்திலுன், அப்படி இல்லாமல் இருக்குமேனால் அந்த நிக்காஹ் வீணான நிக்காஹ். இமாம் திருமதி ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த ஹதீஸுகளை பதிவு செய்துவிட்டு சொல்கிறார்கள், சஹாபாக்கள் தாபியின்கள் எல்லாரும் இந்த ஹதீஸில் ஏகோபித்த முடிவோடு இருக்கிறார்கள், வலியும் சாட்சிகளும் இல்லாமல் திருமணம் முடிப்பது கூடாது என்று. ஒரு ஆண் பெண் மட்டும் தனியா ரகசியமா ஒப்பந்தம் பண்ணிக்கலாமா? கூடாது. அதே போல ஒரு ஆண் பெண்ணு அந்த பெண்ணுடைய வலி, அந்த பெண்ணுடைய வலி அவங்க மட்டும் தனியா ஒரு ரூம்ல உட்கார்ந்து நிக்காக பண்ணிக்கலாமா? பண்ணக்கூடாது. யார் இருக்கணும்? குறைஞ்சது ரெண்டு சாட்சி அங்க இருக்கணும். அடுத்ததாக எத்தனை நிபந்தனமா முடிஞ்சிருக்கு? ஒன்று, யார் என்று குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். இரண்டாவது, பொருத்தம் இருக்க வேண்டும். ரெண்டு பேர் ஒருத்தருதா, புரியுதுங்களா? ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும், பொருத்தம் இருக்க வேண்டும். அடுத்து, பெண்ணுடைய பொறுப்பாளர் இருக்க வேண்டும், சரிங்களா? நான்காவது, சாட்சி இருக்க வேண்டும். அந்த ரெண்டுக்கு சேர்த்துதான் இந்த ஹதீஸ். சாட்சி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நீதமானவரா இருக்கணும், முஸ்லீமா இருக்கணும், பாலிகானவராக இருக்கணும். நீதமானவர்னா என்ன? வெளிரங்கத்தில் பெரும்பாவம் செய்தவராக இருக்கக்கூடாது. இப்ப இன்றைக்கு நிலைமை எப்படி மோசமா போயிருச்சுன்னா, தொழுகாதவனை கொண்டு வந்து சாட்சியாகிறாங்க. நல்லா தெரியும் காசு உள்ளவன், ஆனா ஜகாத்து கொடுக்க மாட்டான்னு அவனை வந்து சாட்சியாகிறாங்க. நல்லா தெரியும் குடிகாரன்னு சொல்லி, ஆனா சமுதாயத்தில் வாய்ஸ் உள்ளவன், அவனை கொண்டாந்து சாட்சியாகிறாங்க. கூடாது, நிக்காக நிறைவேற, புரியுதுங்களா? சாட்சியாக இருப்பவர்கள் நீதமானவர்களாக இருக்க வேண்டும், முஸ்லீம்களாக இருக்க வேண்டும். இப்ப ஒரு பொண்ணு இஸ்லாத்துக்கு வராங்கன்னு சொன்னா, அவங்களுடைய உறவுகள்ல வேற யாரும் சாட்சியா இருக்க முடியாது. அதே போல வந்து வலியும் வந்து முஸ்லீமாக இருக்கணும். ரஜுலன், பாலிகன், ஆக்கிலன், ஹுர்ரன். ஆனா வலியில வந்து அந்த மாதிரி போடல. அப்ப முஸ்லீமாக இருக்கணும் சாட்சிகள், நீதமானவர்களாக இருக்கணும், வயது வந்தவர்களாக இருக்கணும், நீதமானவர்களாக இருக்க வேண்டும். அப்ப யாரு பகிரங்கமா வெளிப்படையா பெரும்பாவத்தை செய்பவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் சாட்சியாக இருப்பதற்கு தகுதி. ஆமா, நாலாயிரத்து ஐந்தாவது. ஐந்தாவது என்னவென்றால், ஹுலூ ஸௌஜைனி மினல் மவானி இல்லத்தி தம்னஉ மின ஸிவாஜ். ஆண் பெண் இருவரும் திருமணம் முடிப்பதற்குரிய தடைகள் அற்றவராக இருக்க வேண்டும். ஆண் பெண் இருவரும் திருமணம் முடிப்பதற்குரிய தடைகள் அற்றவர்களாக இருக்க வேண்டும். எப்படி? உதாரணமா, இப்ப வந்து அல்லாஹு தஆலா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இன்னார் இன்னாரை மனம் முடிக்க கூடாதுன்னு சொல்லி ஹராமாக்கியிருக்கிறான். ஒருவர் வந்து தன்னுடைய மகளையோ தாயையோ சகோதரியையோ அல்லது மகளுடைய மகளையோ மகனுடைய மகளையோ சகோதரியுடைய மகளையோ சகோதரருடைய மகளையோ, இந்த மாதிரி சட்டம் இருக்கா இல்லையா? சோ இந்த மாதிரியான தடைகள் இருக்கக்கூடாது. அது நசபின் மூலமாக இருந்தாலும் சரி அல்லது சபபின் மூலமாக இருந்தாலும் சரி. நசபுன என்ன? இரத்த உறவு. சபபுன என்ன? வெளியிலிருந்து வந்த ஒரு காரணம். இப்ப ஏற்கனவே ஒருத்தர் ஒரு பெண்ணை கல்யாணம் முடிச்சிருக்கிறாரு. இப்ப அந்த பெண்ணுடைய சகோதரியை போய் கல்யாணம் பண்ண போறாரு, பண்ணலாமா? பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு இரு சகோதரிகளை ஒரு நேரத்தில் திருமணம் முடிப்பது ஹராமாக்கப்பட்டிருக்கு. சோ இந்த மாதிரி, அதாவது அடுத்து வந்த ஒரு காரணத்துக்காக வேண்டியோ அல்லது நசபு ஏற்கனவே உள்ள இரத்த உறவின் காரணமாகவோ அந்த பெண் திருமணம் செய்வதற்கு தடை செய்யப்பட்டவளாக இருக்க கூடாது. இப்ப உதாரணத்துக்கு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்றாரு, கல்யாணம் பண்ணிட்டு அந்த பெண்ணோட உறவு கொண்டுட்டாரு. அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி பிள்ளைகள் இருக்காங்க. இப்ப இவர் என்ன செய்யறாரு? இந்த பெண்ணை தலாக்கு விட்டுட்டு அந்த பெண்ணுடைய மகளை கல்யாணம் பண்ண விரும்புறாரு. முடியுமா? முடியாது. ஒன்ஸ் இந்த பெண்ணோட அவர் உறவு கொண்டு விட்டாரால் அந்த பெண்ணுடைய முந்தைய கணவனுக்கு பிறந்த மகள் இருக்காங்கல்ல, இவருக்கு ஹராம் ஆயிடுவாங்க. இல்ல ஜஸ்ட் கல்யாணம் பண்ணாரு, தலாக்கு விட்டாரு, உறவு கொள்ளல, இப்ப அந்த அந்த பெண்ணுடைய மகளை வேணா கல்யாணம் பண்ணலாம், புரியுதா? ஆக ஐந்து ஷரத்துகள் இருக்க வேண்டும். இந்த ஐந்தாவது ஷரத்துல வந்து இதையும் நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. அதாவது ரெண்டு பேருடைய மதமும் வேற வேறையா இருக்கு. இப்ப ஒரு முஸ்லீமான பெண்ணு காஃபிரை கல்யாணம் பண்ணலாமா? கூடாது. நிக்காஹுக்கு தகுதி இல்லாதவன், புரியுதா? அதே போல வந்து இன்னொரு சம்பவத்துக்கு இன்னொன்னு உதாரணம் சொல்லலாம். இஹ்ராம்ல இருக்கும் பொழுது, இஹ்ராம் நம்ம போயிட்டோம்னா ஹஜ் உம்ராவுடைய இஹ்ராம்ல, அப்ப வந்து திருமண ஒப்பந்தம் செய்யறது ஹராம் ஆயிடும். ஹஜ் உம்ரால திருமண ஒப்பந்தம் செய்வது ஹராம், தடுக்கப்பட்ட ஒன்றாக ஆயிடும். அந்த நேரத்தில் நிக்காக செய்யறது நிக்காக ஹலாலாக ஆகாது. அப்ப திருமணத்தினுடைய ஷரத்துகள், ஒன்று கணவன் மனைவி இருவர் யார் என்று பெயராலேயோ அல்லது தன்மையாலேயோ குறிப்பிடப்பட வேண்டும். இரண்டாவது, இருவரில் ஒருவர் மற்றவரை பொருந்தி கொண்டார்கள் என்று வெளிப்படையாக தெரிய வேண்டும். மூன்றாவது, வழி இருக்க வேண்டும், நான்காவது சாட்சி இருக்க வேண்டும், ஐந்தாவது இருவரும் திருமணம் செய்வதற்கு தடையான காரணங்களை விட்டு நீங்கி இருக்க வேண்டும். அந்த தடையான காரணங்கள் நசபு மூலமாக இருக்கலாம் அல்லது சபபு மூலமாக இருக்கலாம். அடுத்து நிக்காஹுடைய ருக்குணுகள். நிக்காஹுடைய ருக்குணுகள் என்ன என்றால் அல் ஆகிதானி, ஒப்பந்தம் செய்து கொள்ளக்கூடிய இருவர், அதாவது கணவனும் மனைவியுங்க. நான் உன்னை திருமணம் செய்து கொண்டேன் என்று கணவர் சொல்லணும், மனைவி நான் ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லணும், அல்லது மனைவி பெண்ணு நான் உங்களை திருமணம் செய்து கொண்டேன்னு சொல்லணும், இவர் ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லணும். ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் சொல்லணும், ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளணும். ஒப்பந்தம் செய்யக்கூடிய இருவர் இருக்க வேண்டும், ஒப்பந்தம் செய்யக்கூடிய இருவர் இருக்க வேண்டும். அப்ப மனைவி பெண் அங்க சொல்லும் பொழுது வழி அங்க இருக்கணும், வழியுடைய வழி இருக்கணும் அல்லது வழியுடைய அனுமதி இருக்கணும், சாட்சி கண்டிப்பா அங்க இருக்கணும். புரியுதா இல்லையா? அதாவது என்ன அர்த்தம், இப்ப விளங்கி வச்சிருக்கிற மாதிரி கிடையாது. இப்ப என்ன விளங்கி வச்சிருப்பாங்க, அப்படி விளங்கி வச்சிருக்காங்க செய்யறாங்கன்னு சொன்னா, பெண்ணை கொண்டு போய் எங்கேயோ ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருவாங்க. அடைச்சு வச்சுட்டு ஏற்கனவே அனுமதி கேட்டோன்னு சொல்லிடுவாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா இங்க நிக்காக பண்ணி வச்சுட்டு, யார நிக்காக பண்ணி வச்சுட்டு, பெண்ணுடைய அத்தாவோ அல்லது வந்து அவர் சார்பா உள்ள வழியை நிக்காக பண்ணி வச்சுட்டு கடைசியில தப்தர்ல போய் கையெழுத்து வாங்க போவாங்க. அப்ப அந்த பொண்ணு என்ன பண்ணுவா, வேற வழியே இல்லை. புரியுதா இல்லையா? சுத்தி உட்காந்துப்பாங்க, கையெழுத்து போடுன்னா என்ன பண்ண, வேற என்ன தலையெழுத்து போட்டு தான் அவனை கையெழுத்த போடுறாவா, தலையெழுத்து போடுறான் இல்ல, அப்படி செய்யக்கூடாது. புரியுதா இல்லையா? அதுக்கு முன்னாடியே வந்து என்னமா இந்த குறைஞ்சபட்சம் அந்த நிக்காக செஞ்சு வைக்கக்கூடிய ஆலிமாவது அதை செய்யணும். புரியுதா? சரி, ரெண்டு பேரையும் மஜ்லிஸ்ல வச்சு நிக்காக பண்ண வைக்கலாமா சொல்லுங்க பாக்கலாம். நிக்காக மஜ்லிஸ்ல ரெண்டு பேரையும் உட்கார வச்சு கல்யாணம் பண்ணி வைக்கலாமா கூடாதா? நீங்க என்ன யோசிக்கிறீங்க, பொண்ணுன்னு சொன்னாலே அவ புர்கா போடாம என்ன பட்டி பார்த்து பெயிண்ட் அடிச்சு என்ன 5 கிலோ 10 கிலோ நகையை தூக்கி மாட்டி வச்சு ஷோகேஸ்ல வச்ச பொம்மை மாதிரி உட்கார வச்சிருக்கிறவங்க நினைக்கிறீங்க. ஏன் அப்படி வச்சுக்கிட்டு மேல புர்காவை போட்டு மொத்தமா நோஸ் பேஸ போட்டு மேல ஸ்கிரீன் போட்டுக்கிட்ட வந்து உட்கார வேண்டியதானே, என்ன தப்பு இருக்கு? யார் எதை பார்க்க முடியும் புர்காவை தவிர? புர்காவோட நீங்க வரலாமா இல்லையா, கடத்தலுக்கு போறீங்களா இல்லையா, மார்க்கெட் போறீங்களா இல்லையா, சாமான் வாங்குறீங்களா இல்லையா, பஸ்ல போறீங்களா இல்லையா, அதே போல வந்து உட்கார வேண்டியதான் மஜ்லிஸ்ல. புரிஞ்சா இல்லையா? அப்ப தெரியும் மாப்பிள்ளைங்களுக்கு வண்டவாளம், குடும்பத்துக்கு வண்டவாளம், பொண்ணு ஒத்துக்கிறாளா இல்லையான்னு சொல்லிட்டு அவ விருப்பத்தில் அந்த நேரத்தில் நான் உனக்கு கல்யாணமே பண்ணிக்கல, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது போ அப்படின்னு மஜ்லிஸ்ல வச்சு சொன்னு வச்சுக்கோங்க. அப்ப ஜமாத்து பிடிச்சிக்குமா பிடிக்காதா? வீட்டுல அத்த ஹே மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்கிறேங்க, கல்யாணம் என்னமா ஒத்துக்கிறியா? நான் ஒத்துக்கவே இல்லையே. தைரியமா சொல்ல முடியுமா முடியாது அந்த பெண்ணால? என்ன சொல்றீங்க, நமக்கு ஜமாத்து சப்போர்ட் இருக்கு, ஆனா இந்த ஜமாத்தை நம்பிடாதீங்க, இவனும் அயோக்கிய பசங்க. புரியுதா இல்லையா? என்ன மொத்தம் சொல்றாரு கேட்க மாட்டேங்கிற, தூக்கி போட்டு மிதிப்பு இவனே சொல்லுவான். அல்லாஹ் பாதுகாக்கணும். நான் சொல்ற ஜமாத் எந்த ஜமாத்து? ரசூலுல்லாஹி சொல்ல முடிய காலத்து ஜமாத். புரியுதா இல்லையா? அந்த பெண்மணி ரசூலுல்லாஹிடத்துல மஜ்லிஸ்ல வந்து தானே சொன்னாங்க, நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீங்க அன்பளிப்பா தரேன்னு சொல்லிட்டு. புரியுதா இல்லையா? இப்ப நடக்கிற நிக்காஹுக்கும் நமக்கு சம்பந்தமே கிடையாதுமா. எங்க வந்து பெண்களை மறைக்கணுமோ அங்க மறைக்க மாட்டானு, எங்க பெண்களை வெளிப்படுத்தணுமோ அங்க வெளிப்படுத்த மாட்டாங்க, எந்த இடத்துல பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கப்படணுமோ அங்க கொடுக்க மாட்டாங்க, எங்க பெண்களை திரையில வைக்கணுமோ அங்க வைக்க மாட்டாங்க, எங்க வந்து சமுதாயத்தில் அந்த பெண் வந்து நிக்கணுமோ அங்க நிக்க விட மாட்டாங்க. எல்லாமே தலைகீழ ஓண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. புரியுதா இல்லையா? பெண்ணு மஜ்லிஸ்ல உட்கார வைக்கலாம், ஆனா அதுக்குன்னு சொல்லிட்டு நீங்க ஜோடிச்சு கூடாது உட்கார வச்சிடாதீங்க. என்ன பெட்டி பார்த்து பெயிண்ட் அடிப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி பெயிண்ட் அடிச்சு நல்லா பட்டி பார்த்து பள்ளமெல்லாம் தடவி விட்டு என்ன 4 கிலோ நகையை தூக்கி மாட்டி விட்டு, அப்படி சொல்லல நானு. அதனாலதான் அவங்க என்ன சொன்னாங்க, யாரோ கேட்டீங்களா அந்த பக்கத்துல இருந்து என்ன கேட்டீங்க, ஃபுல் ஹிஜாப் இப்ப இருக்கிற மாதிரி நோஸ் ஃபேஸ் போட்டு அதுலயும் மேல ஒரு நீங்க ஒரு ஸ்கிரீனை போட்டு விட்டுக்கிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் வந்து அமைதியா உட்கார வேண்டியது. என்ன அதுதான் வந்து ஒரு பெண்ணுடைய ஆளுமை, ஒரு பெண்ணுடைய அந்த பெண்ணுக்கு உண்டான மார்க்க உரிமை அது. அப்ப இந்த மாதிரிப்பா இந்த மகளுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறோம், ஓகே அல்ஹம்துலில்லா. அந்த பெண்ணே நேரம் ஏற்றுக்கணும், அந்த பெண்ணே சொல்லலாம் நான் உன்னை திருமணம் செய்து கொண்டேன்னு. இவர் கபூல் செய்யலாம், யாரு யாரு மாப்பிள்ள கபூல் செய்யலாம். இப்ப தலையெழுத்து எப்படி ஆயிருச்சு, மாப்பிள்ளை தான் ஈஜாப் செய்வாரு அல்லது மாப்பிள்ளைக்கு கூட ஈஜாப் செய்ய தெரியாது, அதுக்கு ஒரு வக்கீலு. பெண்ணு கபூல் அறவே கிடையாது, பெண்ணு கபூல் அறவே கிடையாது. ஒன்னு பெண்ணுடைய வலி, இல்லனா அதுவும் கிடையாது, பெண்ணுடைய வலியுடைய வக்கீல், பெண்ணுடைய வக்கீல் அவர் தான் முடிஞ்சு போச்சு. அப்ப என்ன தலையெழுத்து? அல்லாதான் போதுமானவர். சரிமா, இப்ப இப்ப திருமணத்தினுடைய ருக்குன்கள்ல முதல் ருக்குன் என்ன? ஒப்பந்தம் செய்யக்கூடிய இருவர் இருக்க வேண்டும். அந்த இருவர் எப்படி இருக்கணும்? ஒருவர் மற்றவருக்கு ஹராமானவராக இருக்கக்கூடாது, ஒருவர் மற்றவருக்கு ஹலாலானவராக இருக்கணும். எப்படி இருக்கக்கூடாது? ஹராமானவராக இருக்கக்கூடாது. இரண்டாவது ஈஜாப் இருக்க வேண்டும். மூன்றாவது கபூல் இருக்க வேண்டும். ஈஜாப் என்றால் என்ன? நான் உன்னை மணம் முடித்துக் கொண்டேன், நான் உன்னை திருமணம் செய்து கொண்டேன், நான் உன்னை எனது மனைவியாக ஆக்கிக் கொண்டேன், அந்த மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை, கடந்த காலத்தில் உள்ள வார்த்தையை கொண்டு சொல்லப்படணும். அதாவது உறுதியான வார்த்தை, செய்து விட்டேன், உறுதி செய்து கொண்டேன் சொல்லி. அப்ப அடுத்த தரப்பு, முதல் தரப்பு இதை சொல்லிவிட்டால் அடுத்த தரப்பு நான் அதை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லணும். இந்த காலத்துல முட்டா பசங்க கல்யாணம் பண்ற ஆம்பளை பசங்களுக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அதுக்கு முன்னாடி மார்க் அறிஞர்கள்ட்ட போய் ஏதாவது கேட்கிறானுலாம் தெரிய மாட்டேங்குது. நம்ம போய் அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு பொண்ணுடைய அத்தாவுக்கு சொல்லித்தரோம், யோ சொல்லியா என்னுடைய மகள் இன்னாரை, இன்னாருடைய மகனாகிய உங்களுக்கு இன்ன மகருக்கு இந்த சாட்சிகள் முன்னிலையில் திருமணம் முடித்து வைத்தேன். அவர் நம்ம சொல்ல சொல்ல சொல்வாரு, இந்த மாப்பிள்ள இருக்கான்ல அப்பயாவது நான் அதை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லுமா இல்லையா? அதாவது தெரிஞ்சு வைக்கிற மாதிரி அஜித் நான் என்ன சொல்லணும் அப்படிங்கிறான். நான் டேய் நான் ஏற்றுக்கொண்டேன்னு இப்ப சொன்னா பிரச்சனை வேறையா போயிடும்டா, என்ன சொல்லுடா, நான் என்ன சொல்லணும், எப்படி நான் என்ன சொல்லணும்னு கேட்கிறான். என்னத்தை செய்யறது? அவ்வளவு வந்து மார்க்கத்துல விளங்காதவனா இருக்கானோ என்னடா திருமணத்துக்கு வர்ற, அதுக்கு முன்னாடி அந்த மஜ்லிஸ்ல என்ன கேட்பாங்க, என்ன சொல்லணும், ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்க வேணா, நான் என்ன சொல்லணும், சொல்லிக் கொடுங்க நீங்க அப்படிங்கிறான். அல்லாதான் போதுமான இவனுங்களை வச்சுக்கிட்டு என்ன செய்யறது? கவனிங்கம்மா. அப்ப திருமணத்தினுடைய ருக்குன்கள் எத்தனைமா? மூன்று இருக்க வேண்டும். ஒன்று என்ன? ஆக்கிதானி, ஒப்பந்தம் செய்து கொள்ளக்கூடிய இருவர் இருக்க வேண்டும், அல்லது இருவர் சார்பாக அவர்களுடைய பிரதிநிதிகள் இருக்க வேண்டும். புரியுதா இல்லையா? இப்போ மாப்பிள்ள அல்லது மாப்பிள்ளையுடைய வக்கீல், மாப்பிள்ள வெளியூர்ல இருந்தாரு, என் சார்பா நீ அதை ஏற்றுக்கொண்டேன்னு போய் சொல்லுப்பா, நான் சொன்னதா சொல்லலாம், தப்பு கிடையாது. புரியுதா? அதே போல பெண் சார்பா பெண்ணுடைய வக்கீல் ஏற்றுக்கொள்ளலாம். ஒன்னு ரெண்டு, ஒப்பந்தம் செய்பவர்கள் இருக்க வேண்டும் அல்லது அவர்கள் சார்பாக வக்கீல் இருக்க வேண்டும். இரண்டாவது ஈஜாப் இருக்க வேண்டும். மூன்றாவது கபூல் இருக்க வேண்டும். ஈஜாப் என்றால் முதல்ல சொல்றவர் நான் திருமணம் செய்து கொண்டேன், அது யாராகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம் ஆணாகவும் இருக்கலாம். இரண்டாவது என்ன? ஒருத்தர் அப்படி சொல்லிவிட்டார் என்று சொன்னா தாமதம் இல்லாம அதே மஜ்லிஸ்லயே நான் அதை ஏற்றுக்கொண்டேன்னு, ஏற்றுக்கொண்டேன், ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லக்கூடாது, பிரசன்ட் சொல்லக்கூடாது, ஏற்றுக்கொண்டேங்கிற வார்த்தை தான் பயன்படுத்தணும். இல்ல நான் வீட்டுல போய் யோசிச்சுட்டு வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லி முடிஞ்சு போச்சு, அதோட ஒப்பந்தம் வந்து ரத்தாயிடும். சரிம்மா போதும்.